الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله يبغل الكبر من الفقراء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நெல்லடியார்களே, இன்றைக்கு வெற்றியின் ரகசியங்கள் என்றொரு தலைப்பில ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, வெற்றி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவையில் யாரும் இல்லை. எல்லோருமே ஏதோ ஒரு துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். மார்க்கம் எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். வெற்றிக்கான ரகசியத்தை சில வார்த்தைகளில் சொல்லிக் கொடுக்கிறது. வெற்றி என்பது ஒரு பயணம், வெற்றி என்பது பயணம், போய்கொண்டிருக்க வேண்டுமே தவிர அது நின்றுவிடக்கூடாது. மரங்கள் இருக்கிறதே, விதையை போடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே செல்லும், அதற்கு பிறகுதான் விரிந்த மரமாக மாறும். இதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். நேற்றை போன்ற இன்றைக்கு இருக்கிறார் அவர் வெற்றியாளர் அல்ல. ஒரு குடும்பம் நடக்கிறது என்றால் இருக்க இருக்க குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் கூடிக்கொண்டே சென்றால் அங்கே வெற்றி இருக்கிறது என்று பொருள். இருக்க இருக்க மகிழ்ச்சி குறைந்து கொண்டே வந்தால் அங்கே வெற்றியை காண முடியாது. வியாபாரம் இருக்க இருக்க கூடிக்கொண்டே போனால் அங்கே வெற்றி இருக்கிறது, குறைந்து விட்டால் வெற்றி இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் கல்வி அதிகரித்து கொண்டே இருந்தால் வெற்றி இருக்கிறது, இல்லை என்றால் வெற்றி இல்லை. இந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி? வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கிற இந்த வெற்றியை பெறுவதற்கு மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறைகள், நெறிமுறைகள் என்ன என்பதை பார்க்கிறோம். மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவில் நின்று ஒருவர் திரையை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார். ரப்பே, வெற்றியின் கதவை திற, வெற்றியின் கதவை திற, வெற்றியின் கதவை திற என்று அவர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். பக்கத்திலே இருந்த ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணி அழைத்து கேட்டார்கள், அந்த கதவு என்றைக்குப்பா மூடி இருந்தது? கதவை திற, கதவை திற என்று சொல்லுகிறாயே, அல்லாஹ் வெற்றியின் கதவை திறந்தே வைத்திருக்கிறான். வெற்றி என்ற மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது. நீ பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு உள்ள விழுகலையே நினைச்சா யார் குற்றம்? மழை ஒழுகிறது, பாத்திரத்தை நேராக வைத்தால் தண்ணீர் உள்ளே விழும். இவர் கவுத்து வச்சுட்டு பாத்திரத்துக்குள்ள தண்ணி விழுகலையே, தண்ணி விழுகலையேன்னு கவலைப்பட்டா என்ன பயன்? வெற்றி என்ற காற்று வீசுகிறது, இவர் கதவை சாத்திட்டு காற்று வரட்டும், காற்று வரவில்லை, காற்று வரவில்லை என்றா யார் தவறு? வெற்றி என்பது ஒரு காற்று, வெற்றி என்பது மழை, நாம் தான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். வெற்றியின் வாய்ப்புகள் வருகிற பொழுது அதை ஈர்க பிடித்துக் கொள்ளுகிற பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமான. சோம்பேறியை கொண்டு போய் ரவுலாவுக்கு முன்னால் அமர வைத்து பல ஆண்டு காலமாக அங்கேயே உட்கார வைத்தாலும் அவனுக்கு ஞானம் பிறக்காது. ஒரு சோம்பேறியை கொண்டு போய் சொல்லுவார்கள், போதி மரத்து அடியிலே அமர வைத்தாலும் அவனுக்கு ஞானம் பிறக்காது. காரணம், அவன் வெற்றி கழிப்பை பெறுவதை ஆசைப்படாதவன். அதனால வெற்றி வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு வெற்றி காற்றை சுவாசிக்க வேண்டும், வெற்றியின் மலையிலே நனைய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு பத்து கட்டளைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. அதில் முதலாவதாக, வெற்றி வேண்டுமா, உங்கள் வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுலயே நிறைய பேர் மௌத்தா போயிருவாங்க. என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும், எதை செய்கிறாரோ அதைத்தான் சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் இந்த சரக்கை கொடுக்கிறேன் என்றால் அந்த சரக்கு தான் போகணும், வேறு மாற்றி கொடுக்க கூடாது. ஆனால் அது நடக்குமா? வாழ்வு என்ன, வாக்கு என்ன, ரெண்டு ஒன்றாக இருக்க வேண்டும். பூவான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை புரட்டுங்கள், அவர்களின் தோழர்களின் வரலாறுகளை புரட்டுங்கள். வாழ்வு எதுவோ அதுதான் வாக்கு, வாக்கு எதுவோ அதுதான் வாழ்வு. பிறரின் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அதன்படி அவர்கள் நடந்தார்கள். வாக்கு என்னவோ அதன்படி நடந்தார்கள். சுராக்கா நாயகத்தை கொள்வதற்காக பின்னால் குதிரையில் வந்தவர், நாயகத்தை பிடிப்பதற்காக குதிரையில் வந்தவர் சுராக்கா. நெருங்கும் பொழுது பூமிக்கு ஆணையிட்டார்கள், சுராக்காவின் காலை பூமி பிடித்துக் கொள்ளுகிறது. தவறு செய்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சுராக்கா கேட்கிறார். பெருமானார் மன்னிக்கிறார்கள், மீண்டும் துரத்துகிறார், மீண்டும் பிடிக்கிறது, மீண்டும் மன்னித்தார்கள். மீண்டும் சுராக்காவுக்கு மனம் மாறுகிறது, முஹம்மதே இனி நானும் உம்மை பின்பற்றி வரமாட்டேன், யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் தடுத்து விடுவேன், இந்த பகுதியிலே முஹம்மது செல்லவில்லை என்று நான் தடுத்து விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீது எந்த அளவிற்கு அன்பு காட்டினார்கள் தெரியுமா? சுராக்கா என்னை நீ பிடித்துக் கொடுத்திருந்தால் உனக்கு செந்நிற ஒட்டகைகள் பரிசாகவல்லவா கிடைத்திருக்கும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கிஸ்ராவினுடைய காப்பு உனக்கு அன்பளிப்பாக கிடைக்கும், அதை கொண்டு நீ பயன் பெற்றுக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வார்த்தைகளை பொழிகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் காலத்திலே கிஸ்ரா நாடு வெற்றி பெறுகிறது, அங்கிருந்து காப்புகள் கொண்டு வரப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அழைத்தார்கள் சுராக்காவை. அன்றொரு நாள் பெருமானார் உன்னை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள். கிஸ்ராவினுடைய காப்பு வரும், அந்த காப்பு எனக்கு கிடைக்கும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹ் அந்த காப்பை எடுத்து கையிலே கொடுத்து, தங்க காப்புகளை கையிலே கொடுத்து, இதை வைத்து நீ பயன் பெற்றுக் கொள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னலும் இடுக்கண்களும் தொல்லையும் கொடுத்தவர்களுக்கு கூட பெருமானார் அன்பைத்தான் பரிசாக வழங்கி இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள், நாயகம் அன்பு காட்டினார்கள். அபு சுஃபியான் நாயகத்தை கொள்வதற்காக முயற்சித்தவர், பெருமானாருக்கு பல தொல்லைகளை கொடுத்தவர், ஃபத்ஹு மக்காவிலே இஸ்லாத்தை தழுவினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள், காபாவிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு, அபு சுஃபியான் வீட்டிலே நுழைந்தவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு. இப்ப எந்த அளவுக்கு காபாவோடு அபு சுஃபியானை இணைத்து பேசுகிறார்கள் என்றால் பெருமானார் எந்த அளவிற்கு அன்பு காட்டி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். புகாரியில ஒரு ஹதீஸ் வரும், சுமாமத் இப்னு உஸால், சுமாமா யமாமா நாட்டினுடைய பெரும் தலைவர், மக்கா நகரத்திற்கு கோதுமை வர வேண்டுமானால், உணவுப் பொருள் வர வேண்டுமானால் அத்தனைக்கும் பொறுப்பு சுமாமா, பெரும் கோடீஸ்வரன். மக்காவிலே ஒவ்வொருவருடைய உணவும், ஒவ்வொருவருடைய உணவிலேயும் அந்த சுமாமாவினுடைய கோதுமை தான் ஓடியிருக்கும். அந்த சுமாமா நாயகத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு! அரபுலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் முஹம்மதின் முகம், அரபுலகத்திலேயே நான் வெறுக்கும் முகம் முஹம்மதின் முகம், முஹம்மதை விட எனக்கு கெட்ட பெயர் வேறொன்றுமில்லை, அதை கேட்பதையே அருவறுப்பாக கருதுகிறேன் என்று நினைத்தவர் சுமாமா. இஸ்லாமிய படை சுமாமாவை பிடித்து வருகிறது. பள்ளியிலே, பள்ளியின் தூணிலே, மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே சுமாமா ரலியல்லாஹு தஆலாவை கட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள், நீங்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவரிடத்திலேயே கேட்டார்களாம். நீங்கள் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? முஹம்மதே, நீங்கள் நினைத்தால் என்னை கொல்வதற்கு தகுதிபட்டிருக்கிறீர்கள். காரணம், பல நபித்தோழர்கள் பல சஹாபிகளை கொன்று குவித்தவன் நான், அதனால் நீங்கள் நினைத்தால் என்னை கொன்றுவிடலாம். இரண்டாவது சான்ஸ், நீங்கள் நினைத்தால் முஹம்மதே நிறைய பணங்களை வாங்கி கொண்டு என்னை விட்டுவிடலாம். மூன்றாவதாக, நீங்கள் நினைத்தால் முஹம்மதே